வாரம் ஓர் அரசல் சித்திரவதை மாபெரும் பாவம்
உலகம் போற போக்க பாரு செல்லம்மா தொடர்பு ஊடகங்கள் என்னென்ன பண்ணுது பாரம்மா சேட்டலைட் டிவின்னு கலாச்சாரம் வளர்ந்து சிந்தனைய மழுங்கடிச்சு மனுஷன் புத்திய மாத்துது
நீ அழகாக இல்லை என கூறி புதுப்பெண் சித்திரவதை கணவன் கைது என்று தலைப்பிட்டு இஞாயிறு மாலை மலர் தினத்தாளில் ஒரு செய்தி வெளியாகியிருந்தது. திருவண்ணாமலை அருகே உள்ள கீழ்கரிப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த 29 வயது ஜெயமோகனுக்கும் 22 வயது துர்காதேவிக்கும் 2 மாதத்திற்கு முன்பு திருமணம் நடந்தது. கணவன் மனைவி இருவரும் கடந்த 1 மாதமாக மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக நீ அழகாக இல்லை, எனக்கு நீ பொருத்தமானவள் இல்லை, உன் வீட்டிற்கு சென்றுவிடு என கூறி ஜெயமோகன் மனைவி துர்காதேவியை கொடுமைப்படுத்தியுள்ளார். மேலும் இவர் தனது மனைவியை உடல் அளவிலும் துன்புறுத்தியதாக தெரிகின்றது. இதனால் விரக்தியடைந்த துர்காதேவி திருவண்ணாமலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஜெயமோகனை கைது செய்தனர் என்று அச்செய்தியில் சொல்லப்பட்டிருந்தது. மேலும் ஒரு இதழில் கயமையே உருவான ஒரு கணவன் என்ற தலைப்பில் அமெரிக்காவில் சில கணவர்களால் பெண்கள் அனுபவிக்கும் சித்திரவதைகள் விவரிக்கப்பட்டிருந்தன.
இன்னும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பேய் பிடித்ததாக கூறி மனைவியை நிர்வாணமாக்கி தனியறையில் அடைத்து கொடுமைப்படுத்திய கணவர் உட்பட 3 பேரை திருப்பத்தூர் காவல்துறையினர் கைது செய்தனர் என்ற செய்தி ஒன்றை ஆண்மையில் வாசித்தோம். நதியா என்ற இந்த பெண்ணை சிறிது நேரம் வெளியே விட்டு பின்னர் மீண்டும் அறையில் வைத்து பூட்டிவிடுவார்களாம். மேலும் திருப்பூரை சார்ந்த 6 வயது சிறுவன் ஒருவன் அரபி மொழி படிக்காததால் ஒரு பள்ளி நிர்வாகி அச்சிறுவனுக்கு சூடு வைத்துள்ளார். இதனால் பள்ளி நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார்.
தேவிப்பட்டினம் என்ற ஊரில் தோஷம் கழிக்க வரும் பல பெண்களிடம் அர்ச்சகர் ஒருவர் தவறாக நடந்து கொண்டதாகவும் காவல் நிலையத்தில் அவர் பற்றி புகார் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த வாரத்தில் செய்திகள் வெளியாகியிருந்தன. அன்பர்களே, இப்படி பல வகையான சித்திரவதை செய்திகளை தினமும் செய்திகளில் வாசிக்கின்றோம். இலங்கை இராணுவத்துக்கு தேர்வான தமிழ் பெண்களை இராணுவ பயிற்சியாளர்கள் சித்திரவதை செய்தது உண்மைதான் என்றும் அது தொடர்பாக வெளியான ஒலி ஒளி காட்சிகள் போலியானவை அல்ல என்றும் இலங்கை இராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது என முன்னரே நாம் ஒரு செய்தியை வாசித்திருக்கின்றோம். இப்போதும் இலங்கையில் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு எதிராக புத்தமத அடிப்படைவாத குழுக்களால் வன்முறைகள் இடம்பெற்று வருகின்றன. கொழுப்பு அடங்காத கொழும்பு, இன அழிப்பை தொடர்ந்து மத அழிப்பு என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்று ஒரு இதழில் பிரசுரமாகியிருந்தது. தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல்களை சிங்களவர்கள் இன்றும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். அதோடு முஸ்லிம்கள் மீதும் தொடர் தாக்குதலை தொடங்கிவிட்டனர். ஒன்றுமே நடக்காத விடயத்தை பெரிதுபடுத்தி முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்தி இதுவரை 3 முஸ்லிம்களை துப்பாக்கியால் சுட்டும் ஆயுதங்களால் தாக்கியும் கொலை செய்திருக்கின்றார்கள் என இலங்கையில் இருக்கும் ஒரு முஸ்லிம் அமைப்பின் அதிகாரி ஒருவர் சொல்லியிருக்கின்றார்.
காலையில செய்தித்தாள் கதவை தட்டி எழுப்புது, தற்பொழிப்பு கொலை கொள்ளை தகவலாக கொடுக்குது.
சித்திரவதை செய்வது கொடிய பாவம், இது கடும் மனித உரிமை மீறல் என்றுதான் அனைத்து சமூக ஆர்வலர்களும் மதத் தலைவர்களும் கூறி வருகின்றனர். June 26 வருகிற வியாழனன்று கடைபிடிக்கப்படும் சித்திரவதைகளுக்கு பலியானவர்களுக்கு ஆதரவு வழங்கும் அனைத்துலக நாளை இஞ்ஞாயிறு நண்பகல் 3 வேளை ஜவ்வுரைக்கு பின்னர் குறிப்பிட்டு பேசிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் மக்களை சித்திரவதைப்படுத்துவது கொடிய பாவம், மிக கடுமையான பாவம் என்று சொல்லி உலகில் நடத்தப்படும் அனைத்து விதமான சித்திரவதைகளையும் வன்மையாக கண்டித்து பேசினார். வத்திக்கான் தூய பேதுரு வளாகத்தில் கூடியிருந்த 50,000 மேற்பட்ட பயணிகளிடம் சித்திரவதை செய்யும் பழக்கத்தை நிறுத்துவதற்கு கிறிஸ்தவர்கள் ஆதரவளிக்க வேண்டும் மற்றும் அதற்கு தேவையான முயற்சிகளை எடுக்குமாறு திருத்தந்தை கேட்டுக் கொண்டார்.
Cari fratelli e sorelle, il 26 giugno prossimo ricorrerà la giornata delle Nazioni Unite per le vittime della tortura. In questa circostanza ribadisco la ferma condanna di ogni forma di tortura e invito i cristiani.
வாழ்வு ஒரு கொடை, அதை நாம் மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் திருத்தந்தை கூறினார்.
மனிதர்களை சித்திரவதை செய்வது ஒரு குற்றம் என்பதை மனித சமுதாயத்துக்கு நினைவுபடுத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் பொது அவை இந்த உலக நாளுக்கு இசைவளித்தது. சித்திரவதைகளுக்கு பலியானவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் டென்மார்க் நாட்டிலுள்ள புகழ்பெற்ற அனைத்துலக அவையின் பரிந்துரையால் ஐநா பொது அவை இந்நாளை உருவாக்கியது. 1945 ஆண்டு ஜூன் 26 தேதி ஐநா அரசியல் அமைப்பு கையெழுத்திடப்பட்டது. அடுத்து 1987 ஆண்டு ஜூன் 26 தேதி என்று சித்திரவதைக்கு எதிரான ஐநா ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. இந்த இரண்டு காரணங்களுக்காக ஜூன் 26 தேதியை சித்திரவதைகளுக்கு பலியானவர்களுக்கு ஆதரவு வழங்கும் அனைத்துலக நாளாக ஐநா குறித்தது. 1998 ஆண்டில் இந்நாள் முதன்முறையாக கடைபிடிக்கப்பட்டது. இந்நாளிலிருந்து ஏறக்குறைய 100 நிறுவனங்கள் ஆண்டுதோறும் இவ்வுலக நாளை கடைபிடித்து வருகின்றன. இந்நாள் போஸ்னியா எர்சகோவினா குடியரசில் அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு மனிதரும் சித்திரவதைக்கோ, மனிதமற்ற நிலைக்கோ, மனிதத்தை கீழ்மைப்படுத்தும் தண்டனைக்கோ அல்லது அவ்வாறு நடத்தப்படவோ உள்ளாகக்கூடாது என அனைத்துலக மனித உரிமைகள் அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது.
நாடுகளின் சிறைகளிலும் குடும்பங்களிலும் அகதிகள் முகாம்களிலும் தடுப்பு காவல் நிலையங்களிலும் மனிதர் எவ்வாறு சித்திரவதைப்படுத்தப்படுகின்றனர் என்பதை நாம் பார்க்கின்றோம், வாசிக்கின்றோம், அவை பற்றி கேள்விப்படுகின்றோம். இலங்கையில் இடம்பெற்ற சித்திரவதைகள் பற்றி நாம் அறியாததல்ல. ஈராக்கில், சிரியாவில் தற்போது நடந்து வரும் வன்முறை மோதல்களில் மக்கள் எதிர்தரப்பிடம் எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கின்றனர். கடந்த ஏப்ரல் 7 தேதி திங்கட்கிழமை அன்று சிரியாவில் 75 ஹாலந்து நாட்டு இயேசுபை அருள்பணியாளர் பிரான்ஸ் ஃபான் டெர் லூக்ட் அவர்கள் அவரது இல்லத்திலிருந்து வெளியே இழுத்து வரப்பட்டு முகம்மூடிய துப்பாக்கி மனிதர்களால் கொடூரமாய் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் சிரியாவில் அகதிகள் மத்தியில் பணியாற்றி வந்தவர்.
இஞாயிறன்று வெளியான ஒரு செய்தி பலரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கலிபோர்னியா மாநிலத்தில் வாழ்ந்து வரும் யஹாயா அப்டி என்ற 15 சிறுவன் தனது தந்தையும் சித்தியும் சேர்ந்து கொடுமைப்படுத்தியதால் அவர்களிடமிருந்து தப்பித்து ஹவாயில் அகதியாக உள்ள தன் தாயை பார்க்க முடிவு செய்தார். ஆனால் இவனிடம் பயணச்சீட்டு வாங்க பணம் இல்லாததால் நண்பர்களின் அறிவுரையின்படி தன் தாயை காண வேண்டும் என்பதற்காக விமான சக்கரத்தில் ஏறக்குறைய 5.5 மணி நேரம் பயணம் செய்துள்ளான். எவ்வித பாதுகாப்பு உபகரணமும் இன்றி ஏறக்குறைய 35,000 உயரத்தில் பறந்த விமானத்தில் தொடர்ந்து 5.5 மணி நேரம் பயணம் செய்த இந்த சிறுவன் சிறு காயமும் இன்றி தரை இறங்கியது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சித்திரவதைகளால் துன்புறும் மக்கள் அவற்றிலிருந்து தப்பிப்பதற்காக எப்படியெல்லாம் முயற்சிக்கின்றார்கள்? அன்பர்களே, மனிதரின் மனதுக்குள் மண்டிக்கிடக்கும் வன்மம் செயல்களில் புகுந்து கொள்கின்ற போது அது கொலையாக, சித்திரவதையாக, திருட்டாக, குத்துவெட்டாக மாறுவதே இந்த நிலைகளுக்கு காரணம் எனச் சொல்லலாம். வன்முறை என்பது மனதில் சேமித்து வைத்த உணர்ச்சிகள் கட்டுப்பாடுகளை மீறி கட்டுக்கடங்காமல் வெளிப்படுவதால் ஏற்படுகின்றது. நம் எல்லோருடைய மனதிலும் வன்முறை விதைகள் விழுந்திருக்கின்றன. ஆனால் அவற்றின் அளவுதான் மாறுகின்றது. சிலர் கடவுளின் உதவியை நாடி தங்களை மாற்றி சாதுக்களாக மாறுகின்றனர். சிலரில் விதைக்கப்படும் தீவிரவாத உணர்வுகள் புத்தியை மழுங்கடித்து கண்மூடித்தனமாக அவர்களை வன்முறையில் விழச் செய்கின்றன. நாம் கத்தியை எடுத்து சண்டை போடாவிட்டாலும் பலமுறை மனதுக்குள்ளே மற்றவரை தாக்குகின்றோம். நமது எண்ணத்திற்கும் எதிர்பார்ப்பிற்கும் விருப்பத்திற்கும் மாறாக நடப்பவர்களை மனதுக்குள்ளே கொன்று போடுகின்றோம். நம் இதயத்தில் இருக்கும் வன்மம் செயலில் வெளிப்படாத வரை நாம் எல்லோரும் மென்மையானவர்கள்.
அன்பர்களே, வாழ்வு ஒரு கொடை. நாம் பிறருக்கு கொடையாக வாழ அழைப்பு பெறுகின்றோம். அதை விடுத்து பிறரை மனத்தாலும் வாய்ச்சொல்லாலும் ஆயுதங்களாலும் நஞ்சு ஊசிகளாலும் சித்திரவதை செய்வதே கடவுளை நோகச் செய்வதாகும். நம்மால் சித்திரவதைக்கு ஆளானவர்களின் அலறல் குரல்கள் நம் இதயங்களை தட்டும் போது இறைவன் முன்னர் நாம் என்ன பதில் சொல்லப் போகின்றோம்? வாழ்க்கையில் நாம் கற்களை எரிந்தால் அவை காயங்களாக நம்மை வேதனைப்படுத்தும். மாறாக மலர்களை தூவினால் அவை மாலையாக நம் கழுத்தை அலங்கரிக்கும். ஆசீர்வாதங்களை அனுப்பினால் வரங்களாக அவை நம் வாழ்வை மகிழ்ச்சிப்படுத்தும். எனவே யாரையும் எவ்விதத்திலும் துன்புறுத்தாமல் இருப்பதற்கு தீர்மானிப்போம்.
உரிமைகளை பறித்தால் உயிர்
சித்திரவதை மாபெரும் பாவம் என்ற தலைப்பில் இன்றைய வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.